நாம் தொடர்ச்சியாக யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தில் 8வது அதிகாரத்தை நாம் ஆரம்பித்தோம். இந்த 8வது அதிகாரத்திலே மோசே பார்வோனுக்கு முன்பாக அற்புதங்களை செய்ததையும் பார்வோனுடைய மந்திரவாதிகளும் அற்புதங்கள் செய்ததையும் நாம் வரிசையை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த காரியங்களை கடந்த 2 அல்லது 3 வாரங்களாக நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதிலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், நீ பார்வோனுக்கு முன்பாக சென்று அற்புதங்களை நடப்பிக்க வேண்டும். அதில் முதல் காரியம், உன் கோலை தரையிலே போடும் பொழுது அது சர்பமாக மாறும் என்று சொன்னார். அதே போல மோசே பார்வோனுக்கு முன்பாய் சென்று கோலை போடுகிறான், அது சர்பமாயிற்று. பார்வோனும் தன் பங்குக்கு தன்னுடைய மந்திரவாதிகளை அழைத்து அவர்களும் தங்கள் கோல்களை போடுகிறார்கள், அவைகளும் சர்பமாக மாறுகிறது. ஆனால் மோசேயின் கோலினால் உண்டான சர்பம் அந்த மந்திரவாதிகளின் கோலினால் உண்டான சர்பங்களை எல்லாம் விழுங்கி போட்டது அப்படின்னு பார்த்தோம் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பார்வோன் நதியின் இடத்திலே ஸ்நானம் பண்ண வருவான், அப்பொழுது உன் கரத்தை நீட்டி கோலை நீட்டி நதியை அடின்னு வரும், அப்பொழுது அதெல்லாம் இரத்தமாக மாறும். அதே போல பார்வோனுடைய மந்திரவாதிகளும் வந்து தங்கள் கோலினால் நதியின் நீரை அடிக்க அவைகள் இரத்தமாக மாறியது. அதன் பிறகு ஆண்டவர் 3வதாக, நீ உன் கோலை நதிக்கு நேராக நீட்டு, இப்ப அடிக்கிறதுல நீட்டு, அப்பொழுது அது தவளைகளை பிறப்பிக்கும். அதே போல பார்வோனுடைய மந்திரவாதிகளும் வந்து தங்கள் கோலை நதிக்கு நேராக நீட்டுகிறார்கள், அவர்களும் தவளைகளை பிறப்பிக்கிறார்கள். தவளைகள் தேசமெங்கும் பெருகிற்று, பார்வோனுடைய அரண்மனை எங்கும் வந்தது, அவனுடைய படுக்கையில் ஏறினது, அவன் மேலேயே ஏறிச்சு, அவ்வளோ தவளைகள் வந்தது. கடைசியில் அந்த தவளைகள் செத்து போகும்படி கர்த்தர் சொல்லும்போது அது முழு பூமியையே நாற்றம் எடுக்க வைத்ததுன்னு பார்க்கணும், அவ்வளோ தவளைகள். அப்போ இதெல்லாமே பார்வோனுடைய மந்திரவாதிகளும் செய்தார்கள். அதன் பிறகு அடுத்ததாக 4வது காரியம், புழுதியை நீ அடினார் ஆண்டவர். அது அடிக்கும்போது அதெல்லாம் பேன்களாய் மாறிற்று. பார்வோனுடைய மந்திரவாதிகளும் புழுதி அடிச்சு பார்க்குறாங்க, ஆனால் அது பேன்களாக மாறவில்லை. அதுதான் போனவர் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம். எப்படி பார்வோனுடைய மந்திரவாதிகளால் நதியின் தண்ணீர் அடித்து ரத்தமாக மாற்ற முடிஞ்சது, தவளைகளை வர வைக்க முடிஞ்சது, ஆனால் ஏன் பேனை வர வைக்க முடியல? அந்த வித்தியாசத்தை தான் போன வாரம் நான் சொன்னேன். தவளைகள் என்பது அசுத்தாவியின் ஒரு அடையாளம், தவளையின் ஆவி. போன வாரத்தில் சொன்னேன், வெளிப்படுத்தல் 16:18 பார்க்கும்போது அது வந்து அது ஒரு அசுத்தாவி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, தவளையின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல வலு சர்பம் என்பதும் பிசாசனுடைய அடையாளம். அப்ப அதெல்லாத்தையுமே மந்திரவாதிகளை செய்ய முடிஞ்சது. ஆனால் ஏன் புழுதியை பேனாக மாற்ற முடியலன்னா, மண்ணிலிருந்து ஒன்றை உருவாக்குகிறது கர்த்தருடைய காரியம், இதை பிசாசு செய்ய முடியாது. ஏன்னா மண்ணிலிருந்து தான் தேவன் மனிதனை படைத்தார், இது கர்த்தருக்கே உரியது. இந்த கர்த்தருக்கே உரிய காரியத்தை பிசாசு செய்ய முடியாது. அதனாலே புழுதியிலிருந்து பேனை மந்திரவாதிகளால் பிறப்பிக்க முடியவில்லை என்பதையும் நம்ம அதனுடைய வித்தியாசத்தை உங்களுக்கு சொன்னோம். அப்ப இதிலிருந்து ஆண்டவர் இந்த காரியத்தை செய்த உடனே மந்திரவாதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள், இது தேவனுடைய விரல், இது வந்து மந்திர சக்தி அல்ல. இந்த மோசை மூலமாய் நடக்கிறது எது மந்திர, எங்களை மாதிரி அவங்க ஒரு மந்திரவாதி கிடையாது, இது இவரிடத்துல தேவன் இருக்கிறார் என்று மந்திரவாதிகள் சாட்சி கொடுத்தாங்க, இது தேவனுடைய விரல் அப்படின்னாங்க. அப்ப ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறார். இந்த உலகத்திலே அந்தகாரத்தின் ஆவிகளை கொண்டு மனுஷன் எத்தனையோ செய்யலாம், ஆனால் அதற்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்குட்பட்டு தான் அவங்க செயல்பட முடியும். ஆனால் நம்ம ஆண்டவர் செயல்படுவதோ எல்லைக்கு அப்பாற்பட்டவர், எந்த காரியத்தையும் அவரால் செய்ய முடியும். ஒரு கட்டத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், கர்த்தர் ஒருவரே தெய்வம் என்று ஒத்துக்கொள்ளுவார்கள். அந்த நிலைமைக்குள் தான் ஆண்டவர் கொண்டு செல்வார். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு நம்ம அதை கடுத்து மிக முக்கியமான இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். 8:20 இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். போன வாரம் 19வது வரைக்கும் பார்த்தோம், இன்னைக்கு 20வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு.
என் ஜனங்களை போகவிடாயாகில்
நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும்
உன் வீடுகள் மேலும்
பலவித வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார்.
படிப்போம்.
அப்படியே கர்த்தர் செய்தார் மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும்
அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும்
எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான்.
இங்கே ஆண்டவர் ஒவ்வொரு அற்புதங்களையும் வரிசையா செய்துட்டே வரார். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவருடைய செயல்பாடுகள் வித்தியாசமாயிட்டே வரும். அதைதான் நம்ம கவனிக்கணும். இந்த பத்து வாதைகள் அப்படி சொல்லிட்டு நம்ம ஈஸியா பத்து வாதைகள் நெசுமாடி படிச்சுட்டு போயிடக்கூடாது. அது ஒவ்வொன்றையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய செயல்பாட்டில் வித்தியாசத்தை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். முதல் காரியம் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம், ஏற்கனவே நான் சொல்லிட்டே இருக்கிறேன். முதல் காரியத்தை பார்க்கும் பொழுது சர்பத்தை உண்டு பண்றாரு, சர்பத்தையும் மந்திரவாதிகளும் செய்யறாங்க. ரெண்டாவது தண்ணீரை ரத்தமாய் மாத்துறது, அதுவும் செய்யறாங்க. மூணாவது தவளைகளை பிறப்பிக்கிறாங்க, அதுவும் செய்யறாங்க. நாலாவது புழுதியிலிருந்து பேனை செய்ய மோசை மூலமா நடக்குது, அவங்க மூலமா செய்ய முடியல. இப்ப அந்த இந்த இடத்தில் இந்த நாலு காரியங்கள் வரும், இதெல்லாம் ஒரு செட் செட்டா வரும். இந்த நாலு காரியங்களோட ஒரு பிரேக் பாடணும். இந்த நாலு காரியங்களிலே கர்த்தர் ஒருவரே தேவன், அவங்க மந்திரவாதிகள், அவங்களுடைய காரியம் குறைவு, அவங்களுடைய காரியம் வல்லமை, அவங்களுடைய கிரியைகள் எல்லாம் லிமிட்டுக்குள்ளது என்பதை கர்த்தர் இந்த நாலு காரியத்திலே நிரூபிச்சார். இந்த நாலு காரியத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே காமன். எப்படின்னா சர்பத்தை போடும்போது, கோலை போடும்போது சர்பமா மாறுது, அது நடக்குது, ரெண்டுமே நடக்குது. நதியை அடிக்கும்போது தண்ணீராய் மாறுகிறது, எகிப்தில் இருக்கிற எல்லா நதிகளும் தண்ணீராய் மாறுது. வீட்டில் இருக்கிற பாத்திரங்களில் இருக்கிற தண்ணீர் கூட ரத்தமாய் மாறுகிறது, இதெல்லாம் நடக்குது, காமன் எல்லா இடத்துலையும். அதே போல தவளைகள் பிறப்பிக்கும் பொழுது கூட எல்லா இடத்துல எகிப்து முழுவதும் தவளைகள் வந்துச்சு, இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிற இடத்துல வந்துச்சு, எல்லா இடத்துலையும் தவளை வந்துச்சு. பேண்களை உண்டு பண்ணும்பொழுதும் பேண்கள் எல்லா இடத்துல வந்துச்சு. ஆனால் இப்போ அடுத்தது அஞ்சாவது காரியம், வண்டுகளை கர்த்தர் பிறப்பிக்கிறார். இந்த வண்டுகளை பிறப்பிக்கிற இடத்துல மட்டும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு. 22-23 வசனங்களை திருப்பி நான் படிக்கிற பாருங்க. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசை நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். இந்த இடத்தில் இந்த ஐந்தாவது காரியம் வரும்போது ஒரு மாற்றம். இது என்ன மாற்றம்னா, இந்த வண்டுகள் வருகிறது முழு எகிப்திலும் வரவில்லை. எகிப்து ஜனங்கள் இருக்கிறதான அந்த இடத்தில் மட்டும்தான் வண்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய குடியிருப்பா இருக்கிற அந்த கோசேன் நாடு அந்த இடத்துல அது ஒரு பகுதி, அங்கதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்தில் வண்டு வராதுன்றாரு. இது எதுக்காக ஆண்டவர் இப்படி செய்யறாருன்னா, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு, நான் மட்டும்தான் தெய்வம் என்பதை நீ அறியும்படிக்கு வித்தியாசத்தை நான் காட்டுவேன்றார். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன், இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் என்றைக்குமே அவருடைய கிரியைகளிலே அவர் வித்தியாசத்தை காண்பிக்கிறவர். இங்க என்ன வித்தியாசம்னா, தம்முடைய ஜனத்திற்கும் எகிப்தியர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுறார். தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லா மனுஷரையும் படைத்தவர் தான், அவர் பட்சாபாதம் இல்லாதவர் தான். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்பொழுது அநேக எகிப்தியர்களும் கூட கூட சேர்ந்து கொண்டு வந்தார்கள். அவங்களும் கூட கர்த்தரை விசுவாசித்து அந்த கூட்டத்தோடு சேர்ந்து வந்தாங்க. எகிப்திலிருந்து வெளியில வரும்போது அப்படி வந்தாங்க. அது பின்னால் நம்ம பார்ப்போம். ஆண்டவர் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கிறார், அவங்களும் கர்த்தரை தேடுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் தெய்வம் என்பதை விளங்க பண்ணுவதற்கு ஒரு அடையாளத்தை வைக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, தம்முடைய ஜனங்கள் இல்லாமல் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறதான ஏத்திய ஜனங்களுக்கு அவர்களுக்கு அந்த பாதுகாப்பு இல்லை, அந்த வண்டுகள் வரும் என்கிறதுல ஆண்டவர் இங்க சொல்றாரு. அப்படிதான் நடக்கிறது. அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுனா, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ பாதுகாப்பை வைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. புரியல, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விசேஷமான ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உலகமே பயந்து கொண்டிருக்கிறது, நடுங்கி கொண்டிருக்கிறது இல்லையா. இந்த கொரோனா வைரஸ் மூலமாக வெளியில வந்து சுமார் 2,900-3,000 பேர் இருக்கிறாங்க, கிடையவே கிடையாது. செத்து போனது சைனால லட்சங்களில் செத்து இருக்கிறாங்க. அதான் உண்மை. அது எனக்கு அது ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்ற இடத்துல இருந்து லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து இருக்கிறாங்க. சும்மா இன்னைக்கு நேற்று வரைக்கும் டிவியில் வந்து 2,900 போட்டு இருக்கிறாங்க, கிடையவே கிடையாது. 2,900 கிடையாது. ஏற்கனவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சில லட்சங்களுக்கு மேல போயிடுச்சு. ஏன்னா ஜனத்தொகை அவ்வளவு அதிகம் கொண்ட அந்த தேசத்துல எப்படி 1,000 பேர் 2,000 பேர் செத்துட்டு இருப்பான், லட்சங்களில் செத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த வைரஸுடைய காரியம் பரவி இருக்கு. சென்னையில கூட ஸ்டான்லி மருத்துவமனையில் நாலு பேர் ரிப்போர்ட் வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்குது. சிங்கப்பூர் கம்ப்ளீட்டா லாக்அப் ஆயிருக்குது. ஏர்போர்ட் எல்லாம் காலியா இருக்குது. எனக்கு போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு. ஏர்போர்ட் எல்லாம் காலியா கிடக்குது, மால் எல்லாம் காலி ஆயிடுச்சு. எங்கேயுமே ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சு கிடக்கிறார்கள். அமெரிக்க தேசத்திலும் கொரோனா நுழைந்திருக்கிறது. ஒரு கேஸ் வந்து பிடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் அவுட் இல்ல. அமெரிக்க தேசத்திலும் கூட ஒருத்தர் இறந்திருக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசங்களும் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல நுழைஞ்சிருக்குது, ஈராக்ல நுழைஞ்சிருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தேசத்திற்குள்ளும் இந்த வைரஸ் நுழைந்து ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் மிகப்பெரிய பீதியில் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள் இன்னைக்கு உலகம் கலங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒண்ணு மட்டும் நமக்கு தெரியணும், தேவ பிள்ளைகள் இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமேன். தேவ பிள்ளைகள் இதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்களானால், ஆண்டவர் எகிப்தியர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஒரு விசேஷ பாதுகாப்பை கர்த்தர் வைக்கிறார். எகிப்தியருக்கு அவர்கள் வீடுகளிலே வண்டுகள் வரும், ஆனால் கோசேன் நாட்டிற்குள் மட்டும் இந்த வண்டுகள் வராது. காரணம், தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஒரு விசேஷ பாதுகாப்பு. இது அடிப்படை பாதுகாப்பு, நல்லா கவனிக்கணும். இது அடிப்படையிலே தம்முடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். இது வந்து இந்த நாட்களிலும் இது உண்மை. புரிதலா, இந்த நாட்களிலும் நிச்சயமாய் நம்பலாம், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பாதிப்பு வராதபடி பாதுகாப்பார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 1984 வருஷம் போபால் ஸ்டேட், போபால் மாநிலத்தில் வந்து பார்க்கும் பொழுது விஷவாயு கசிவு ஏற்பட்டது. அந்த விஷவாயு கசிவில வந்து பார்க்கும்போது யூனியன் கார்பைட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது எவரடி பேட்டரி இருக்கிற அந்த கம்பெனி, அதான் யூனியன் கார்பைடுங்கிறது. அந்த எவரடி பேட்டரியுடைய கம்பெனியிலிருந்து விஷவாயு கசிஞ்சது. கசிந்து ஏராளமானவர்கள் செத்தாங்க. உண்மையிலேயே செத்தத்தை லட்சத்துல தான் செத்தாங்க. அது சும்மா 1,000, 2,000, 3,000 நாங்க கிடையாது. அதுல ஏகப்பட்ட பேர் செத்தாங்க. நடுராத்திரியில அந்த விஷவாயு கசிந்தது. காலையில பார்க்கும்போது எல்லாம் டெட் பாடியை வீட்டுக்குள்ள கிடந்தாங்க. யாரும் முழிச்சு எழுந்துச்சு தப்பிச்சு ஓடுறதுக்கு எதுக்கும் வாய்ப்பு இல்லை. படுத்த படுக்கையில் எல்லாம் செத்து போனாங்க. அது செத்தது மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் போபாலில் பிறக்கிறதான குழந்தைகள் பாதிப்போடு பிறக்கிறது. அந்த விஷவாயு கசிந்த இடத்துல அடுத்த ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்பொழுதும் கூட அடுத்து பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அந்த விஷவாயினால் தாக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் அங்கவீனமாய் பிறக்கிறது, ஊனமாய் பிறக்கிறார்கள், பார்வை இல்லாமல் பிறக்கிறாங்க, மூல வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறாங்க. இன்றைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அப்பொழுது நான் இருந்த சபையிலே ஒரு மனுஷன், ஒருத்தர் போபால் இருந்து அந்த விஷவாயு கசிந்ததான அந்த பகுதியிலே வாழ்ந்த ஒரு நபர் வந்து சாட்சி கொடுத்தார். அவர் கொடுத்த சாட்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அங்க இருந்த அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்தவர். அவர் சொல்றாரு, காலையில நாங்க எழுந்து பார்க்கும்போது எங்க பார்த்தாலும் மரண ஓலம், எங்க பார்த்தாலும் மரணம், எல்லா வீடுகளிலும் மரணம். மனுஷர் மட்டுமல்ல மிருக ஜீவன்களும் செத்து போச்சு அந்த விஷவாயினால. ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாம் செத்து போச்சு, அதுவும் செத்து போச்சு. எக்கச்சக்கமான மரணம், எல்லா வீடுகளிலும் மரணம், மொத்த மொத்தமாய் குடும்ப குடும்பமாய் செத்து போயிருந்தாங்க. அவர் சொல்றாரு, எங்க வீட்டுக்கு வலது பக்கத்துல வீட்டுல மரணம், இடது பக்கத்துல வீட்டுல மரணம், எங்க வீட்டுல மட்டும் யாருக்குமே ஒண்ணுமே ஆகலைன்னாரு. அவர் ஒரு நல்ல விசுவாசி. அவர் சொன்ன சாட்சி சொன்னார், எங்க வீட்டுல மட்டும் யாருக்கு ஒண்ணும் ஆகல. அடுத்தது என்ன சொன்னார் தெரியுமா, நாங்க எங்க வீட்டுல வந்து கோழி குஞ்செல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருந்தோம், எங்க வீட்டுல இருக்கிற ஒரு கோழி கூட செத்து போல, ஒரு கோழி குஞ்சு கூட செத்து போல அப்படின்னாரு. சாட்சி சொன்னார் வந்து, இதுதான் உண்மை. இந்த சாட்சி நான் கேட்டேன், எதுக்கு சொல்லன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷ பாதுகாப்பை கொடுக்கிறார். அவங்க வீட்டு எதிர்த்த வீட்டுல மரணம், பக்கத்து வீட்டுல மரணம், அங்க இருக்கிற மிருகஜீவங்கள்லாம் செத்தாலும் இந்த வீட்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் ஆண்டவர் கொடுத்தார். இது உண்மை. இந்த சாட்சி நான் கேட்டிருக்கேன். அதுக்காக ஏன் சொல்றேன்னா, இது உண்மை. வேதத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறது எல்லாமே இன்றைக்கும் நடைமுறையிலே உண்மையாயிருக்கிறது. ஆண்டவர் செய்கிறார், தம்முடைய ஜனத்தை தம்முடைய கரத்தினால் கர்த்தர் மூடி மறைத்து பாதுகாக்கிறார். அதுதான் உண்மை. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வித்தியாசம் ஆண்டவர் கொடுக்கிறார். இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பிளஸ்ஸிங். இது அடிப்படையிலே ஆண்டவர் கொடுக்கிற பிளஸ்ஸிங். ஆனால் இந்த சூழ்நிலையிலே நம்ம வந்து என்னைக்குமே ஒரு பிளஸ்ஸிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பேசிக்கா கர்த்தர் ஒரு பிளஸ்ஸிங்கை கொடுப்பார், அடிப்படையில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆனால் அதே நேரத்தில் அந்த அடிப்படையில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, அதை நம்ம வந்து ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி அதை நம்ம லைஃப்ல மெத்தனமா இருந்துடக்கூடாது. அந்த ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதத்திற்கும் ஒரு நிபந்தனை உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கென்று நாமும் கொஞ்சம் கிரயம் செலுத்த வேண்டி இருக்கிறது. புரியுதுங்களா? இது வந்து பேசிக்கா இதை கர்த்தர் கொடுக்கிற இந்த பாதுகாப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்க நினைக்கிறார. நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதத்தை சிலர் அனுபவிக்காமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதுக்கு சில நிபந்தனை இருக்குது. அதை இப்ப நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்துக்கு வருவோம். 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம்.
நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு,
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு,
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து
அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து
அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
இங்க பாத்தீங்கன்னா நிபந்தனை கர்த்தர் அழகா கொண்டு வருவார். இந்த இடத்துல தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, விசேஷ பாதுகாப்பு. அப்ப அந்த பாதுகாப்பை அனுபவிப்பதற்கு நம்முடைய கிரயம் அவசியம். நம்ம எப்படி வேணா வாழ்ந்துட்டு போலாம், ஆனா ஆண்டவர் என்ன பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. புரிதல், ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு வைக்கிறார். அதை அனுபவிப்பதற்கு ஒரு காரியம் என்னன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவருடைய வார்த்தைகளை வந்து கவனமா கேட்கணும். எதுக்கு? அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அதை கேட்டாதான் அவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்ய முடியும். செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இன்னைக்கு நிறைய பேர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் மட்டும்தான் எடுத்து பார்ப்பாங்க. அது மட்டும்தான் எடுத்து ஒட்டிக்குவாங்க வீட்டில், இல்லை இது மட்டும் தானே பார்க்குறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்ன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது மட்டும் தான் மனப்பாடமா எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு கர்த்தர் பரிகாரின்றது முதல்ல முக்கியம். எல்லாருக்கும் பரிகாரி கிடையாது, எல்லாருக்கும் இந்த வசனத்துல ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். நானே உன் பரிகாரியை கர்த்த, நானே உன் பரிகாரியை கர்த்த, நம்ம ஜெபம் பண்ணுவோம், நான் அதை மட்டும் எழுதி ஒட்டிக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். எல்லாருக்கும் கர்த்தர் பரிகாரி கிடையாது, புரியுதுங்களா? நான் கர்த்தருடைய பிள்ளை, அதனால கர்த்தர் எனக்கு பரிகாரி கிடையவே கிடையாது. ஆண்டவர் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா, என் சத்தத்தை கவனமா நீ கேட்கணுங்கிறார் ஃபர்ஸ்ட். அவர் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்யணுங்கிறார் செகண்ட். மூணாவது, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுக்கணும்ன்றாரு. நாலாவது, அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், அப்படி செஞ்சேனாதான் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதியை உங்களுக்கு வர பண்ணேன். அப்ப இந்த புரொடெக்ஷன் நமக்கு வருவதற்கு ஆண்டவருடைய சத்தத்தை கவனமாய் கேட்க வேண்டும். அந்த சத்தத்தை கேட்பது மட்டுமல்ல, அந்த சத்தத்தின்படி வாழுகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது இந்த பாதுகாப்பை நாம் நூற்றுக்கு நூறு அனுபவிக்க முடியும். இப்ப இந்த இடத்துல கர்த்தர் கம்பேர் பண்ணி தான் சொல்றாரு, எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதி இல்ல. அப்ப எகிப்தியருக்கு ஒரு வியாதி வரும், ஆனால் உனக்கு மட்டும் வராது. எப்போ? அவர் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அவருடைய வசனத்தின்படி அதை கை கொண்டால், நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுப்பேங்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் பரிகாரிங்கிறேன். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நம்ம இந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க நம்ம பாத்திரவான்கள். என்னைக்குமே நான் சொல்றேன், ஆண்டவர் நமக்கு அந்த கேட்டகரியில வைப்பார், ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்குள்ள நம்மளை வைப்பார். ஆனா அனுபவிக்கிறதும் அனுபவிக்காமல் போகிறதும் நம்ம ஆண்டவரோடு வைக்கிற உறவை வைத்துதான் இருக்கு. அவரோடு நெருங்கி வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையில தான் அது அனுபவிக்கிறதும் அனுபவிக்காம போறதும். அந்த கேட்டகரியில் நம்ம வருவோம், அந்த தகுதிக்குள்ள வருவோம். ஆனா அதை பெற்று அனுபவிப்பதற்கு நம்முடைய லைஃப்ல ஒரு தகுதி வேணும், புரியுதா உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு உதாரணமா சொல்றேன், இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல படிக்க வேண்டாம், 15 அதிகாரத்துல 22-27 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனிடத்துல ஒரு கானானிய ஸ்திரீ வருவார். அந்த கானானிய ஸ்திரீ வந்து தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறதாக சொல்லுகிறாள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும், 15 அதிகாரம் மத்தேயுல 22-27 வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், படிக்க வேண்டாம், நான் சொல்லிட்டே போறேன். அப்ப அந்த கானானிய ஸ்திரீ வந்து தன் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல. இது உனக்கு உரியது இல்லம்மா, நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் சுகத்தை கொடுக்க வந்தேங்கிறாரு. ஆனா அந்த பெண் விடவில்லை, அவரை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாள், ஆண்டவரே எனக்கு இறங்கும். அப்ப சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இவளை அனுப்பிவிடும், இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவளை பணிந்து கொண்டு கேட்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல, ரொம்ப தெளிவுபடுத்திடுறாரு. அப்ப நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டேனே தவிர, நீ புறஜாதியா இருக்கிறதுனால உனக்குரிய ஆசீர்வாதம் இது கிடையாது, இது இப்ப நீ பெற்றுக்கொள்ள முடியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இந்த ஆசீர்வாதம் அப்படின்ட்டார். சரி, இப்படி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்க விரும்பினார், நீ புறஜாதிக்கு இல்லைன்னாரு. நான் கேட்கிறேன், ஏசு கிறிஸ்து கால வாழ்ந்த அந்த காலத்திலே இருந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஆரோக்கியமா இருந்தாங்களா? கிடையாது. அப்போ இது பிள்ளையின் அப்பம், பிள்ளைகள் யாரு? ஆபிரகாமின் சந்ததி. பிள்ளையின் அப்பம், நீ நாய்க்குட்டி, நீ புறஜாதி. அப்போ புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஏசு கிறிஸ்து வித்தியாசத்தை சொன்னாரு, காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டார் இடத்துக்கு தான் அனுப்பப்பட்டேன், உனக்கு இல்லைன்னு சொல்லி வித்தியாசத்தை இயேசு கிறிஸ்து தாமாயினாலே சொல்லிட்டாரு, சொன்னார், அப்படிதான். அப்படி இருக்கும் பொழுது, அப்படியானால் இஸ்ரேலர்கள் எல்லாருமே சுகமா இருந்திருக்கணுமே, எல்லா இஸ்ரேலரும் ஆரோக்கியமா இருந்தாங்களா? கிடையாது. குறிப்பா சொல்ல போனா, இதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு சொல்லணும்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 10-13 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:10-13.
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய்
18 வருஷமாய்
பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள்.
அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள்.
இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து
ஸ்திரீயே
உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி
அவள்
மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள்.
பதினாறாவது வசனத்தை வாசிக்கலாம்.
இதோ சாத்தான் 18 வருஷமாய்
கட்டியிருந்த
ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார்.
அப்ப இவ யாரு? ஆபிரகாமின் குமாரத்தி, ஒரு இஸ்ரவேல ஸ்திரீ. இல்லையா, இவள் ஒரு இஸ்ரவேல பெண், இவள் புறஜாதி கிடையாது. இப்ப இஸ்ரவேல பெண் 18 வருஷமாய் அசுத்தாவினால் கட்டப்பட்டிருக்கிறார், பலவீனப்படுத்துகிற ஆவினால் கட்டப்பட்டு எவ்வளவும் நிமுற முடியாத கூனியா இருக்கிறா. அப்ப இதனுடைய காரியம் என்ன? அப்போ காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே அல்லாமல் மற்றபடி அல்ல என்னாரு. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்னாரு. அங்கானா இங்க பிள்ளை படுற பாடு பாருங்க, 18 வருஷம் பிசாசு பிடிச்சிருக்குது இந்த பிள்ளைக்கு. இந்த ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷம் அசுத்தாவினால் பலவீனப்படுத்துகிற ஆவினால் கட்டப்பட்டு எவ்வளவு நிமிர முடியாத கூனியாக இருந்தால், அப்ப இதுல என்ன தெரியுது? இந்த பெண் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய கேட்டகரியில் இருக்கிறா. ஏன்னா பிள்ளை ஆபிரகாமின் சந்ததி, அந்த கேட்டகரியில தான் இருக்கிறா. ஆசீர்வாதத்துக்குரிய பெண் தான் இவள், ஆனால் ஆசீர்வாதம் அனுபவிக்க முடியாம இருக்கிறா. அப்படின்னா இதுல என்ன தெரியுது? இவள் அந்த கேட்டகரியில இருந்தாலும் அதற்கு ஏற்ற வாழ்க்கையை வாழாத காரணத்தினாலே பலவீனப்படுத்துகிற ஆவியினால் இவள் கட்டப்பட்டிருக்கிறாள். இதுதான் உண்மை. புரியுதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? பாரு, அப்ப இதுல இருந்து நமக்கு தெரியணும், நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசத்தை கொடுக்கிறான்றது உண்மை. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப வந்து இந்த கொரோனா வைரஸ் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு புறஜாதிகளுக்கு கிடையாது, தேவ பிள்ளைகளை கர்த்தர் காக்கிறார். அந்த கேட்டகரியில தேவ பிள்ளைகள் வரலாம். அந்த கேட்டகரியில வந்தாலும் ஆண்டவருக்காக வாழ்கிறவர்கள் தான் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியுமே தவிர, ஆண்டவருக்காக வாழாதவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை அந்த கேட்டகரிக்குள்ள இருந்தாலும் அனுபவிக்க முடியாது. புரிதலா? இதுதான் நிபந்தனை. இதை நம்ம தெளிவா புரியணும். அதனால தான் உங்களுக்கு எல்லா விதமான உதாரணத்தையும் காட்டிட்டே வரேன். லைனா கானானிய ஸ்திரீ விஷயத்தில் ஆண்டவர் பேசினது, அதே போல இந்த ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிற அந்த பெண், 18 வருஷம் கூணா இருந்த பெண், இது எல்லாத்தையும் நீங்க பிரிச்சு பிரிச்சு பார்த்தீங்கன்னா உண்மையான சத்தியம் நமக்கு தெரிஞ்சிடும். இதுதான் விஷயம். அப்ப இதுலது நமக்கு தெரியணும், நம்ம பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தேவ பிள்ளைகள், நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார், கவனித்து நமக்கும் உலகத்தாருக்கு வித்தியாசத்தை வைக்கிறார். ஆனால் அந்த வித்தியாசத்தை அனுபவிக்க வேண்டுமானால் ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான உறவுக்குள் வாழ வேண்டும். அந்த உறவு இல்லைன்னா முடியாது. அதுக்குதான் என் சத்தத்தை கவனமாய் கேட்டு என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளணும், என் நியமங்களை எல்லாம் கை கொண்டால் நான் எகிப்தியிற்கு வரப்பண்ணின வியாதியை உங்களுக்கு வரப்பண்ணேன். இதுதான் நிபந்தனை, இல்லையா? நிபந்தனை. அப்ப இந்த நிபந்தனையை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாய் இந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகிறது. நிபந்தனையை நம்ம ஃபாலோ பண்றோம். சரி, இப்ப மறுபடியும் யாத்திராகம் 8 அதிகாரத்துக்கு வந்துடுவோம். 24வது வசனத்துல திருப்பி படிக்கலாம்.
அப்படியே கர்த்தர் செய்தார், மகா திரளான வண்டு ஜாதிகள், பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டு போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே அப்படி செய்யத்தகாது
எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு
நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதா இருக்குமே,
நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதா இருக்குமே,
எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக
பலியிட்டால்
எங்களை கல்லறிவார்கள் அல்லவா,
நாங்கள் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா,
நாங்கள் வனாந்தரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான்.
போதும். இப்போ பார்வன் பார்க்கிறான், சூழ்நிலை இப்படி இருக்குது, வண்டுகளால் தங்கள் தேசத்து ஜனங்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆனால் கோசே நாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதை கண்டு அவன் பயந்தன செய்யலாம், சரி நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் அப்படின்னு இப்போ ஒரு லெவல் இறங்கி வரலாம். இதுவரைக்கும் நான் அனுப்ப மாட்டேன்னு இருந்தவன் இப்போ ஒரு வித்தியாசம் வருகிறதை பார்த்த உடனே கொஞ்சம் ஆடி போயிட்டான். இப்ப என்ன செய்யலாம், சரி நீங்க பலியிடணும், இவ்வளவுதானே உங்க தேவனுக்கு ஆராதனை செய்யணும், இப்போ உங்க தேசத்திலே ஒரு மூலையில போய் என்ன செய்யுங்க, அதை செஞ்சுக்குங்க அப்படின்றான். அப்போ மோசே சொல்றாரு, நாங்கள் இந்த காரியத்தை பலியிட்டா எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் பலியிடுகிறதா இருக்குமே, எங்களை கல்லறிவார்களே. அப்ப நாங்கள் பலியிடுவதற்கு மாடுகளை நாங்கள் பலியிடுவோம், எகிப்தியர்கள் மாடுகளை தெய்வமாய் நினைக்கிறாங்க, அதுக்கு ஆராதனை செய்யறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தங்கள் தெய்வத்தை நாங்கள் வெட்டி பலியிடுகிறோம் என்று சொல்லி எங்கள் போய் கல்லறிவார்களேன்னு மோசே சொல்றான். இது அன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது இல்லையா? இன்னைக்கும் மாட்டுக்கறி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், முஸ்லீமை போட்டு கொல்றாங்க, அவங்கள அடிக்கிறாங்க, கொல்றாங்க. இத்தனை காரியங்கள் நடக்குது, எத்தனையோ வட மாநிலத்தில் நிறைய நடக்குது. அப்போ அவங்க ஏன்னா மாட்டை வந்து என்ன செய்யறாங்க, தெய்வமாய் பார்க்கறதுனால மாட்டை வெட்டுகிறவர்களை தங்கள் தெய்வத்தையே வெட்டுற மாதிரி அவன் என்ன செய்யறான், பார்க்குறாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கிற விஷயம்தான், நடந்த விஷயம்தான், இன்னைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது. இதைத்தான் மோசே சொல்றார், அதனால நாங்கள் தேசத்தில் பலியிட மாட்டோம், வனாந்தரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் நாங்கள் அவ்வளவு தூரத்திலிருந்து வேணா பலியிட்டுட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்றோம். இதுல ஒரு தந்திரம் இருக்கிறது, பிசாசினுடைய தந்திரம், பார்வனுடைய தந்திரம்னு சொல்றதை விட பிசாசினுடைய தந்திரம்னு நான் சொல்வேன். நான் ஏற்கனவே இந்த சப்ஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே, யாத்திரை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், பார்வனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகள், அவனுடைய ஒவ்வொரு வார்த்தைகள், இதையெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா முழுக்க முழுக்க பிசாசனுடைய சுபாவத்தை நீங்கள் பார்க்கலாம். அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலும் பிசாசு வெளியே வரும், அவனுடைய ஒவ்வொரு பேச்சிலையும் பிசாசு வெளியில வரும், ஒவ்வொன்றும் பிசாசுக்கு அடையாளமா இருக்கும். இப்ப இந்த இடத்துல இவன் சொல்றான், பலியிடுங்கள், பலிதான இடனும் போய் பலியிடுங்க, உங்க தேவனுக்கு பலியிடுங்கள், ஆனால் தேசத்திலே தானே பலியிடுங்கள், தேசத்தை விட்டு வெளியில போக வேண்டாம். இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், விக்கிரக ஆராதனையின் தேசம். அதைத்தான் மோசே சொல்றான், இந்த தேசத்தை நாங்க பலியிட்டா எங்க கல்லறிவாங்க, இந்த இடத்துல நாங்க செய்ய முடியாது, வெளியில போகணுங்கிறான். ஆனா இவன் சொல்றான், நீ தேசத்திலே தானே பலியிடுங்கள் அப்படின்றான். அப்ப இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த தேசம் பாவத்திலே நிறைந்த தேசம், விக்கிரகாராதனையிலே நிறைந்த தேசம், அசுத்தத்திலே நிறைந்த ஒரு தேசம். இதைத்தான் பிசாசு சொல்றான், நீ கர்த்தருக்கு ஆராதனை தானே செய்யணும், செய், ஆனா பாவ சூழ்நிலையில இருந்துகிட்டே நீ கர்த்தருக்கு ஆராதனை செய். இதுதான் பிசாசனுடைய ஆலோசனை, தந்திரமான ஆலோசனை. நீ கர்த்தருக்கு ஆராதனை தானே செய்யணும், செய், பலியிடு, ஆனா தேசத்தை விட்டு வெளியில போயிடாத, தேசத்துக்குள்ளே இரு. இது பிசாசினுடைய தந்திரம், இந்த பார்வனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை காட்டுகிறது. இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க, இதே காரியத்தை இந்த கடைசி காலத்திலும் பிசாசு கொண்டு வரான். இந்த கடைசி நாட்களில் பிசாசு இதே காரியத்தை கொண்டு வரான். எப்படின்னா, ஆண்டவருக்கு நீ ஆராதனை தானே செய்யணும், செய், சாதாரணமா செய்யறதோட நல்ல பெரிய லைட் போட்டு செய்யலாம், புகை போட்டு செய்யலாம், டான்ஸ் ஆடலாம், கூத்து பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆராதனை தானே நல்லா பண்ணு, ஆனா உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கக்கூடாது, அப்படியே எகிப்தில இருந்துக்கும். இன்றைக்கு நல்லா கவனிங்க, ஆராதனைக்கு எவ்வளவு ஹைலைட் பண்ணி பிசாசு இப்படிப்பட்ட ஆட்கள் அப்படி தூக்கி விடுது. இந்த மாதிரி பரிசுத்தத்தை மையப்படுத்தாமல் ஆராதிக்கிறவர்களை பிசாசு நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்குது. பரிசுத்தத்தை போதிக்காமல், ஆண்டவருடைய வழிகளில் நடப்பதை போதிக்காமல், வேத வசனத்தை போதிக்காமல், ஆட்டம் பாட்டம் இப்படிப்பட்ட கொண்டாட்டத்திற்கு அப்படிப்பட்ட நபர்களை பிசாசு நிறைய எழுப்புது. பிசாசு எழுப்புது. காரணம் என்னன்னா, இது இவங்க என்ன சொல்றாங்க, ஆராதனை செய்யறோன்றாங்க. இதுதான் பார்வோனுடைய ஆராதனை. ஆராதனை பண்ணு, ஆனால் அதே நேரத்தில் தேசத்தை விட்டு போகாது, பாவத்தை விட்டு வெளியில போயிடாது. நல்லா கவனிக்கணும், ஆராதனை என்பது இந்த இடத்துல பிசாசு அன்னைக்கு கொண்டு வந்த அதே கான்செப்டை இந்த கடைசி காலத்தில் கொண்டு வரான். ஆராதனையுடைய நோக்கத்தையே கான்செப்டை மாத்திட்டான். ஆட்டம் பாட்டு மியூசிக் டான்ஸ் லைட்டு கலர் புகை இது கிடையாது. பாவத்தை விட்டு வெளியே வராமல் என்னதான் ஆராதனை பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்படிப்பட்ட ஆராதனைகள் என்று நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் பேசப்படுவதில்லை, பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்கிற காரியம் சொல்லப்படுவதில்லை, பாவ தேசத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்பது சொல்லப்படுவதில்லை. நீ எப்படி வேணாலும் வாழு, ஆனால் நீ நல்ல ஆராதனை பண்ண போதும். இப்படிதான் இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் பிசாசு கொண்டு வந்துட்டான். இன்னைக்கு இது வந்து மறைமுகமா இல்லை, வெளிப்படையாவே வந்துருச்சு. எங்கிட்ட நான் நிறைய வீடியோலாம் வச்சிருந்தேன். நீ வந்து டெக்னிக்கலா சொல்ல ஒருத்தர் பேசுற, டெக்னிக்கலா சொல்ல போனா நீ பாவம் செய்யலாம் அப்படின்னு பேசுறார். ஒரு ஸ்டேஜில் ஒருத்தர் பாவம் செய்யலாம், பாவம் செய்யற இடத்துல ஆண்டவர் கிருபை பெருகும், நீ பாவம் செய்யலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து உன் பாவத்திற்குரிய தண்டனையை அவர் பெற்றுக்கிட்டார், அதனால நீ பாவம் செஞ்சாலும் உனக்கு தண்டனை கிடையாது. இப்படி பிரிச்சு இங்க இருக்கு, இன்னைக்கு இருக்கு. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்குரிய தண்டனையை அவர் அனுபவிச்சிட்டார், உண்மையா இல்லையா? பாவத்தை சுமந்ததல்ல, நம்முடைய பாவத்தை சுமந்ததான் அவர், நமக்காக தான் அவர் மரிச்சார். அவருடைய பாவத்தினால் அவர் மரிக்கலையே, நம்முடைய பாவத்துக்காக தானே மரிச்சாரு. நம்முடைய பாவத்தை சுமந்தா, நம்முடைய பாவத்துக்காக மரித்தா, நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனைக்காக தான் அவர் தன்னை சிலுவையில் அடையப்பட்டார். இது 100% கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லலை. அதனால தண்டனை அவர் வாங்கிட்டதுனால உனக்கு தண்டனை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தமானது. இன்னைக்கு இதை பிரீச் பண்றது உண்டு. வசனத்தை வச்சே பிசாசு அழகாக ஜனங்களை ஏமாத்தும். ரெண்டு பேரும் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும்? உனக்கு முதல்ல ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சிட்டாரே, அதனால உனக்கு தண்டனை கிடையாது. நீ எப்படி வாழ்ந்தாலும் உனக்கு தண்டனை கிடையாது. ஏசு ஏன்னா உனக்காக தண்டனை அனுபவிச்சிட்டார். கேட்கறதுக்கு ஏமாளிகளுக்கு கரெக்டுன்னு தெரியும், வசனம் தெரியாதவங்களுக்கு ஆமா இதுதான் உண்மையான சத்தியம். ஏசு கிறிஸ்து தண்டனை அனுபவிச்ச பிறகு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? எனக்கு முதல் அவர் தண்டனை அனுபவிச்சிட்டார், எனக்கு தண்டனை கிடையாது, என்னை ரிலீஸ் பண்ணிட்டார். அதனால நான் எப்படி வேணாலும் வாழலாம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் இந்த பிடிப்பட்ட ஆட்களுக்கு பின்னால போகிறது. இதுதான் கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமானது, இதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்னு ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு. இது கேட்டுக்கு போகிற வாசல் விசாலம். அப்ப இந்த மாதிரி போதனைகள் இன்றைக்கும் இருக்கிறது. இது போல நிறைய இருக்கு, வெரைட்டி இருக்குது. கர்த்தர் வந்து நல்லா ஆராதிக்கிறவங்க, இவங்க நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா ஆராதிக்கிறவங்க, நல்லா பவர்ஃபுல்லா ஆராதிக்கிறவங்க. இன்னொரு சொல்ல போனால் இதே மோசே சம்பவத்தை வச்சு சொல்லுவாங்க. 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அப்போ பஸ்காவாகிய ஆடு அடிக்கப்பட்டு அவனுடைய ரத்தம் வீட்டு நிலைக்காலிலே பூசப்பட வேண்டும், வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள், வீட்டுக்கு வெளியே இருக்கிறவர்கள் சங்கார தூதனால் கொல்லப்படுவார்கள், தலைப்பிள்ளைகள் சங்கரிக்கப்படுவார்கள் ஆண்டவர் சொல்றார். அன்னைக்கு ராத்திரி நடக்கின்றார். அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு பிரசங்கியார் ஆராதிக்கிற நபர் தான் பிரீச் பண்றாரு. இப்படிப்பட்டதான நபர்களிலே ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு எந்த சங்காரம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா சரியானவனா தப்பானவனா ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலை. ரத்தம் பூசப்பட்டாச்சு, அந்த வீட்டுல நீ இருந்தா போதும், நீ நல்லவனா கெட்டவனா ஆண்டவர் பார்க்கல, உனக்கு பாதுகாப்பு இருக்குது. அப்போ ஒரு தடவை இயேசுவே உடைய ரத்தத்தெல்லாம் எனக்கு கழுவுன்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்புறம் நீ நல்லவனா கெட்டவனா நீ எப்படி இருக்கிறன்னு உன்னை பார்க்க மாட்டாரு, உனக்கு பாதுகாப்பு இருக்கு, நீ பரலோகம் வந்தலாம் ப்ரீச் பண்றாரு. இருக்கு, இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், நல்லா ஆராதிக்கிறவர்கள். நான் சொல்றவங்கள நல்லா ஆராதிக்கிறவர்கள், அருமையா பாடி ஆராதிக்கிறவங்க இவங்கெல்லாம். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிசாசு வஞ்சகமான கேட்டுக்கு போகிற வாசலை திறந்து வைத்து விசாலமான பாதையிலே ஜனங்களை நரகத்துக்கு இழுக்கிறதான தந்திரமான காரியங்கள். இது பிசாசினுடைய உபதேசம் அல்லாமல் வேறு அல்ல. இவங்க பிரபலமான ஆள் இவரே சொல்லிட்டார், அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. எப்பவுமே சொல்றேன், கள்ள உபதேசங்கள் வந்து ரொம்ப பிரபலமான ஆட்கள் மூலமா தான் கள்ள உபதேசமே வரும். ஒருத்தர் பிசாசு ரொம்ப பிரபலப்படுத்துதுன்னா அவன் மூலமா கள்ள உபதேசம் நைசா வெளியில வரும், அது யாருக்குமே தெரியாது. நிறைய கள்ள உபதேசங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஆட்கள் மூலமா தான் கள்ள உபதேசங்கள் வரும். நல்லா கவனிக்கணும். பிசாசு வஞ்சகமாய் நுழையும். இதை வந்து நம்ம ஆராதனைன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து போற வாலிபர்கள் எத்தனை பேர் இல்லையா? இதனால வந்து இதனால இந்த ஆட்டம் பாட்டத்தை வந்து விரும்பி இதன் பின்னால ஓடுற கூட்டங்கள் எத்தனை. இன்னைக்கு சில பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ் கூட இப்படிப்பட்ட நபர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களை வைத்து தங்கள் சபையை கெடுத்து போட்டுட்டாங்க. நிறைய பேர் சொல்றேன், சபையை கெடுத்து போட்டாங்க. இப்படி தவறான காரியங்களை நபர்களை உற்சாகப்படுத்தி பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாவத்தை கண்டிக்காமல் ஆராதனை என்ற பெயர்ல தேசத்தில் உன் வாழ்க்கை மாற்றம் இல்லாமலே கர்த்தரை ஆராதிக்கலான நிலைமையில வச்சு இன்னைக்கு எத்தனை சபைகள் பாழாயிடுச்சு, அது உண்மை. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும், எது பிசாசனுடைய தந்திரமான உபதேசம் எது ஆண்டவருடைய காரியம் என்பதிலே நம்ம தெளிவா இருக்கணும். பார்வோன் சொல்றான், நீ தேசத்தை விட்டு வெளியே போகணும்னு அவசியம் கிடையாது, தேசத்தில் இருந்து கொண்டே நீ பலி செலுத்தணும். அதுக்கு மோசே சம்மதிக்கல, இல்ல அதெல்லாம் முடியாது, நாங்கள் தேசத்தை விட்டு வெளியில தான் போய் தான் ஆராதிக்கிற, பாவ உலகத்தில் இருந்து கொண்டே பாவ தேசத்திற்குள் இருந்து கொண்டே எங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரை ஆராதிக்க முடியாது. நான் ஆராதிக்கணும்னா பாவத்தை விட்டு வெளியே வந்தாகணும். என்ன வேதம் அப்படிதான் சொல்லுது, இதுதான் ரியல் ஆராதனை. வாசிக்கலாமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க
புத்தியுள்ள ஆராதனை.
இதுதான் ஆராதனைங்கிற ஆண்டவர். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் ஆராதனை. ஆராதனையையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. ஆராதனையும் பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. இதனால தான் நிறைய இடத்துல போட்டிருப்பாங்க. வாசிக்கலாம், 96வது சங்கீதம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 96:9.
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
புரிதல், ஆராதனை எப்படி வருது பாருங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த ஆராதனை என்ன இருக்கணும்னா, பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, ஆராதனை என்பது பரிசுத்தம் இல்லாமல் ஆராதனை கிடையாது. புரிதுங்களா? பரிசுத்தம் இல்லாமல் ஆராதனை கிடையாது. எப்பவுமே ஆண்டவர் இந்த பரிசுத்தத்தை தான் மையப்படுத்துகிறார். ஏன்னா நம்ம ஆண்டவர் பரிசுத்தர். பரிசுத்தரை ஆராதிக்க பரிசுத்தம் இல்லாமல் அவரை ஆராதிக்க முடியாது. பரிசுத்தத்தை மையப்படுத்தாமல் வெறும் நான் ஆராதனை மட்டும் செய்யறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஆராதனை அது ஆண்டவருக்கு ஏற்ற ஆராதனை கிடையாது. அங்கு அது பிசாசுக்குரிய ஆராதனையாகத்தான் இருக்கும். அங்கே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட மாட்டாரு, வேற ஆவி தான் அந்த இடத்துல வந்து செயல்படும். புரிதல், அந்த இடத்துல வேற ஆவி செயல்படும். பரிசுத்தம் மையப்படுத்தாத இடத்துல ஆட்டோமேட்டிக்கா அசுத்தாவி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாட்டு இருக்கும், மியூசிக் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் செயல்படுகிற ஆவி வேற ஆவியா இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பரிசுத்தம் தான் ஆராதனையின் மையம். அதுதான் ஆண்டவரை பிரியப்படுத்தும். இதுதான் ஆராதிக்கிறவனுடைய அழகு. இதுதான் ஆராதிக்கிறவனுடைய அலங்காரம். ஒருத்தர் கர்த்தரை ஆராதிக்கிறானா, அவனுடைய அலங்கரிப்பு என்னன்னா பரிசுத்தத்துல தான் அவன் அலங்கரிக்கப்படுகிறான். இதை தான் ஆண்டவர் கேட்கிறார். அதை தான் பார்வோனுடைய விஷயத்துல பாத்தீங்கன்னா சொல்றான், தேசத்தை விட்டு வெளியில போயிடாத, நீ இருக்கிற இடத்திலேயே இரு, உன் பாவ சூழ்நிலையை விட்டு நீ வெளியில போகாத, பாவ சூழ்நிலையிலே இருந்து கொண்டே நீ ஆண்டவரை பலி செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனை செய். ஆனா மோசே அதற்கு சம்மதிக்கல. நல்ல கவனிக்கணும், இந்த காலத்திலும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனாலே தேவ பிள்ளைகள் நம்ம நல்லா தெளிவா தெரியணும். நீங்க
இதை மற்றவர்களுக்கு சொல்லணும். இந்த விஷயத்தை என்ன செய்யணும், சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தவறான காரியத்தில் எத்தனை இளம் வயது உள்ளவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆராதனை என்ற பெயரில் நடக்கிற ஒரு பிரம்மாண்டமான கூட்டங்களில் போய் நிறைய பேர் பரிசுத்தம் வலியுறுத்தப்படாத இடத்துல போய் சிக்கிக்கொண்டு அவங்க ஆத்மா நஷ்டப்படும். அது நிறைய பேருக்கு அது தெரியல. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி காரியங்கள் வந்து ஆண்டவருக்கு ஏற்றது கிடையாது. வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும், ஆனால் ஆண்டவருக்கு அது ஏற்ற காரியமே கிடையாது, அது கிடையவே கிடையாது. பரிசுத்தத்தை மையப்படுத்தாமல் செய்யப்படுகிற எதையுமே கத்தர் அங்கீகரிக்கிறதே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா கத்தர் இந்த விஷயத்தில் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. பரிசுத்தத்தின் விஷயத்தில் கத்தர் காம்ப்ரமைஸ் பண்ணுறதே கிடையாது. பரவாயில்ல, நீ நல்லா பாட்டு பாடுற, உனக்கு பரிசுத்தம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆண்டவர் சொல்கிறது கிடையாது. நீ நல்லா மியூசிக் வாசிக்கிற, நீ எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கத்தர் அப்படி ஒருபோதும் சொல்கிறது கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் அவனுக்கு பாட தெரிஞ்சாலும் சரி, பாட தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, வாசிக்க தெரிஞ்சாலும் வாசிக்க தெரியலாலும் பிரச்சனை இல்லை, அவன் வாழ்க்கையில பரிசுத்தம் இருந்தால் ஆண்டவருடைய பிரசன்னம் அவன் மேலே இருக்கும். அதுதான் காரியமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. புரிதலாம், இதான் ரொம்ப முக்கியம். அதனால இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னணியில ரொம்ப பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடிய நபர்கள் தான் அதில் இருக்கிறாங்க. அதில் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த இடத்துல வேற ஆவிகள் தான் செயல்படும். ஒரு நாள் நானும் லெனின் உட்காந்துருக்க, லெனின் நாங்கள் ஒரு நாள் ரெண்டு பேரும் சைதாப்பட்டு நந்தனம் ஒய்எம்சியில் அப்போ ஒரு பெரிய ஆராதனை நடக்க போகுதுன்னு சொல்லி நோட்டீஸ்லாம் பார்த்துட்டு சரி முதல்ல நான் போய் பார்க்கலான்னு போனோம். ஆக்சுவலாக நாங்கள் தப்பாக போயிட்டோம். தப்பாக போயிட்டோன்னா என்னென்னா அது ஆக்சுவலாக அடுத்த நாள் தான் ஆரம்பிக்க போகுது. நாங்கள் தெரியாமல் அன்னைக்கு தான் ஆரம்பிக்குதுன்னு நினச்சி முந்த நாளே போயிட்டோம். முந்த நாள் நாங்கள் போய் அங்கே இருக்கிறோம். அப்போ தான் ஐயோ பார்த்தா கிரவுண்டு காலியாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அடுத்த நாள் மீட்டிங்க்கான ஏற்பாடுகள் நடந்துருந்துச்சு. ஏற்பாடு நடந்த உடனே அந்த ஆராதனையில் அடுத்த நாள் பயங்கர ட்ரெஸ் போட்டு கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு டான்ஸ், அந்த முக்கியமான அந்த ஹீரோ அவர் வந்து அங்கே ஸ்டேஜில் ஒரு ஆஃப்டர் வாசர் போட்டு நடந்துட்டுருக்கிறார். முக்கா பேண்ட் மாதிரி போட்டுட்டு இங்கே அங்கேயும் ஓடிட்டுருக்கிறார். ஓடிட்டு இதை இப்படி கட் பண்ணி இங்கே செட் பண்ணுங்க, இங்கே லைட்டு செட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு அது முந்தின நாள் அங்கே அவர் வேகமாக வேலை செஞ்சுட்டுருக்கிறாரு. நாங்களும் அதை பண்ணிட்டு பார்த்துருக்கிறாரு. என்ன இவர் என்ன இங்கே அடுத்த நாளைக்கு அவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அங்கே ஸ்டேஜ் ஒன்று பெருசாக போட்டுருக்குது, இவர் இங்கே மைக் செட் இங்கே வைக்கணும், அங்கே மிக்சர் இங்கே வைக்கணும், எல்லாம் அவர் போட்டுட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறார். அப்புறம் ஸ்டேஜ் கிட்ட போனால் அங்கே ஒரு விதமாக நடந்துருந்துச்சு. சரி கிட்ட போய் பார்க்கலாம், கிட்ட போய் பார்த்தா அங்கே ஸ்டண்ட் நடக்குது. ஒரு ரெண்டு பேர் கையை பிடிக்கிறான், ஒருத்தர் அப்படியே எடுத்து பல்ட்டி அடிக்கிறான். அடுத்த நாள் பல்ட்டி அடிக்கிறதுக்கு முந்தின நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கிறாங்க ஸ்டேஜில். ரெண்டு பேர் கையை பிடிக்கிறான், ஒருத்தன் சரண் அப்படி பல்ட்டி அடிச்சு விட்டு குதிக்கிறான். கிட்ட போய் பார்த்தா ஒவ்வொருத்தரும் காதில் கமல் போட்டுக்கிறான், இடு கடுக்கன் போட்டுக்கிறான், ஒருத்தன் முடி இப்படி வச்சுட்டுக்கிறான். ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அடுத்த நாள் ஸ்டேஜில் பல்ட்டி அடிக்க போகிறோம், அத்தனை பேரும் நாங்கள் கிட்ட போய் பார்க்குறோம். அதுக்கு முதல் நாள் பார்த்துட்டோம், பார்த்தா ஒருத்தனுக்கும் கர்த்தனுக்கும் சம்மந்தமே கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் நேரில் போய் பார்த்துட்டு வந்தோம். தெரியாத தரம் முந்தின நாள் போனோன்னே எங்களுக்கு இருக்கிற உண்மையெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் போயிருந்தா எப்படி தெரிஞ்சிருக்குமோ தெரியாத தரம். முந்தின நாள் போனதுனால அங்கே நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டோம். அப்படி இருந்தது. அங்கே ஸ்டண்ட் பண்ணுறோம், அடுத்த நாள் பெர்ஃபார்ம் பண்ண போகிறவன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கிறான். ஒருத்தனுக்கும் கர்த்தனுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் நினைக்கிறேன் அவங்க எல்லாம் கூலிக்கு விலை பேசி கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கிறதோ டான்ஸ் கிளாஸ்ல இருந்து இல்லை, டான்ஸ் கிளாஸ் வந்து கூட்டிட்டு வராங்க. அதுக்கு விலை பேசி மூணு நாள் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வராங்க. எல்லாம் கம்மல் போட்டுட்டு முடி இப்படி வச்சுட்டு பார்த்தாலே தெரியுது அவங்களாம் துன்மார்க்கர்கள்னு. அவன் தான் அடுத்த நாள் ஸ்டேஜ்ல இருந்து ஆராதனையில டான்ஸ் முக்கியமான பெர்ஃபார்ம் பண்ண போறவன். அப்ப இப்படிப்பட்ட ஆட்கள் ஆடி ஆராதிக்கிற அந்த ஸ்டேஜ்ல எப்படி ஆவியானவர் கிரியை செய்வார்? இருக்கிறவனு கூட என்ன ஆவி இருக்கு அதுதானே வெளியில வரும். தாவீது கூட பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவன் வாசிக்கும் போது அபிஷேகம் வெளியில வந்துச்சு. அவன் சும்மா சுரமண்டலம் வாசிக்கிறான், அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வெளியே வந்தார். சவுல் குளிர்ந்த அசுத்தாவை அலறிச்சு. ஒருத்தனுக்குள்ள என்ன ஆவி இருக்கிறதோ அவன் செயல்படும் போது அந்த ஆவி தான் வெளியில வரும். அப்ப இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் அங்க ஆடி அங்க வர்ஷிப் நடக்குதுன்னா அந்த இடத்துல அந்த ஸ்டேஜ்ல என்ன ஆவி கிரியை செய்யும்னா அசுத்தாவி தான் கிரியை செய்யும். இதெல்லாம் உண்மை, நாங்கள் நேரில் பார்த்துட்டு தான் பேசுகிறோம். அதனால சொல்கிறேன், இன்னைக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். பரிசுத்தம் இல்லாத இடத்தில் தேவன் வாசம் பண்ணுவது இல்லை. அதனால தான் இங்கே பார்வனுடைய தந்திரமான காரியம் என்னென்ன, நீ பாவ சூழ்நிலை விட்டு வெளியில் போகாத, இருந்துகிட்டே பலியை செலுத்து. கிடையாது, அப்படி செய்ய முடியாது, ரெண்டையும் ஒன்றா செய்யவே முடியாது. பரிசுத்தத்தோடு மட்டும்தான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். வேறு விதத்தில் கர்த்தரை ஆராதிப்பதை ஆண்டவர் ஆராதனையினே ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்றது என்னன்னா நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியை கொடுப்பதைத்தான் புத்தியுள்ள ஆராதனை தான் சொல்றார். அதனால ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இதுதான், அப்படித்தான் நம்ம இருந்தாகணுமே தவிர, இன்னைக்கு வேற யார் உங்களுக்கு என்ன பேசினாலும், எப்படிப்பட்ட ஆள் என்ன உபதேசம் பண்ணாலும், பரிசுத்தத்தை மையப்படுத்தாமல், வசனத்தை மையப்படுத்தாமல் ஒருத்தர் என்னதான் பிரீச் பண்ணாலும் அது ஆண்டவருக்கு ஏற்ற பிரீச்சிங் கிடையாது. ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணாம செய்யப்படுகிற உபதேசம் எதுவும் ஆண்டவருக்கு ஏற்ற உபதேசம் கிடையாது. கர்த்தரையே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் நம்முடைய பிரீச்சிங், அதுதான் கர்த்தர் கொடுக்கிற உபதேசம். வேற எந்த விதத்தில் டைவர்ட் பண்றது எல்லாமே பிசாசினால் கொண்டு வரப்படுகிறதே தவிர அது வேற அல்ல, அது யார் மூலமாகவும் வரலாம். புரியுதா? அப்ப நீங்க அதை பார்க்கணும், அந்த போதனை பக்தி விருத்திக்கு எதுவாக இருக்கிறதா, அந்த காரியம் தேவநாமத்திற்கு மகிமையா இருக்கிறதா, அப்ப அது கர்த்தரால் வந்தது, இல்லைன்னா அது வேற ஆவியங்க செயல்படுது. இந்த கடைசி காலத்தில் இது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ இங்க இருக்கிற நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கெல்லாம் நீங்க எல்லாம் வளர்ந்த ஆட்கள். இதுக்கு நீங்க இதை தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மற்றவர்களுக்கு நீங்கள் எச்சரிப்பாய் சொல்லுவதற்காக. இது மாதிரி நிறைய பேர் நம்மளை சுத்திலையும் தப்பா போறாங்க, அவங்களுக்கு நீங்க எச்சரிப்பு கொடுக்கிறதற்காக இந்த காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தினார், ஒரு வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். அந்த வித்தியாசம் என்ன? எகிப்து தேசத்திலே வண்டுகள் வந்தது, கோசேன் தேசத்திலே வண்டுகள் வரவில்லை. எகிப்தியர்கள் இருக்கிற தேசம் முழுவதிலும், பகுதிகள் முழுவதிலும் வண்டுகள் வந்து ஜனங்களை பாதித்தது. ஆனால் தேவ பிள்ளைகள் இருந்ததான இஸ்ரவேலர்கள் இருந்த கோசின் பகுதியில் கர்த்தர் வரல. வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இந்த வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தும் போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வித்தியாசமானது ஆண்டவர் ஏற்படுத்தினாலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிப்பதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியம். இந்த வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், அதை அனுபவிப்பதற்கு நாம் பாத்திரமா இருக்கணும். ஆண்டவர் மோசை கொண்டு சொன்னார், என்னுடைய கற்பனைகளை கவனமாய் செவி கொடுக்கணும், உண்மையாய் செவி கொடுத்து என் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதியை உங்களுக்கு வர பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். நம்ம வாழ்க்கை அதற்கு ஏற்ற விதத்தில் இருக்க வேண்டும். அவருடைய வசனத்தை கவனமாய் கேட்கணும், அதை கை கொண்டு நடக்கணும், அப்பதான் அந்த பாதுகாப்பு இருக்கிறது. இன்றைக்கும் பார்க்கும் பொழுது உலகத்தை கலங்க பண்ணுகிற எத்தனை வியாதிகள், கொள்ளை நோய்கள் வருகிறது. தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் நியமிக்கிறார். அந்த பாதுகாப்பை எப்ப அனுபவிக்க முடியும்னா, அவருடைய நியமங்களை நாம் கை கொள்ளும் போதுதான் அதை நாம் அனுபவிக்க முடியும். கானானிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே இல்லாமல் மற்றபடி அல்லன்னு சொன்னார். அப்படியானால் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஆரோக்கியமாக இருந்திருக்க வேண்டுமே? அப்படி இல்லை. நாம் காண்கிறபடி 18 வருஷமாய் கூனியாய் கிடந்ததான அந்த பெண், அவள் ஒரு இஸ்ரவேல பெண். அவள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கேட்டகரியில் அவர் இருக்கிறார். அவள் ஒரு பிள்ளை, அவள் நாய்க்குட்டி கிடையாது, அவள் ஒரு பிள்ளை. ஆனால் 18 வருஷம் அவளுக்குள் ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்துச்சு. எப்படி வந்துச்சு? அவள் அந்த கேட்டகரியில் இருந்தாலும் அதற்கேற்ற மாதிரி வாழலை. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியோடு அவள் வாழ்ந்திருப்பாள், ஆனால் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவள் மேல வந்திருக்காது. அவள் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலை. அதனால அந்த பாதுகாப்பு அவளால் அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு. 18 வருஷம் சஃபர் பண்ணியிருக்கா. அப்புறம் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார். இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு வித்தியாசத்தை, உலகத்தாருக்கு நமக்கு வித்தியாசத்தை கொடுக்கிறார், அப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார். எப்போ ஆண்டவருடைய வழியில் நம்ம நடந்தால் அது கிடைக்கும். அதனாலதான் பார்வன் பார்க்கிறான், நீ எகிப்தில் இருந்துகிட்டே வித்தியாசம் காட்டாத, எகிப்தில் இருந்துகிட்டே நீ பலி செலுத்து, வாழ்க்கையில வித்தியாசம் வந்த ஆண்டவருடைய பாதுகாப்பு வந்துடும். அதைத்தான் பார்வன் தடுக்கிறான். எகிப்தில் இருக்கு, பாவத்தை செய்து கொண்டு ஆராதனையும் செய், ஆராதனை தானே பண்ணணும், பண்ணு, ஆனா பாவத்தை விட்டுறாத. பாவத்தை விடாமல் ஆராதனை மட்டும் செய்யறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆண்டவருடைய பாதுகாப்பு கிடைக்காது. பாவத்தை விட்டு ஆண்டவருக்காக பிரிந்து வரும் பொழுது மட்டும்தான் ஆண்டவர் நம்மை பிரித்து பார்க்கிறார். நாம் நம்மை பிரித்து கொள்ளும் போதுதான் நமக்கும் உலகத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்கும் போதுதான் நமக்கு உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்முடைய பாதுகாப்பு விஷயத்துல கர்த்தர் காட்டுவார். இந்த உலகத்திலே உலகத்தாரை போல நம்ம வித்தியாசம் இல்லாமல் அதே வாழ்க்கை வாழ்ந்தால் உலகத்தாருக்கு வர எல்லாமே நமக்கும் வரும். நம் வாழ்க்கையில் வித்தியாசம் நம்ம காண்பிக்கும் போதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்திலையும் பாதுகாப்புலையும் வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். நம்முடைய வாழ்க்கையில் வித்தியாசத்தை நம்ம காட்டாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் பாதுகாப்பிலும் வித்தியாசமே இல்லாமலே போயிடும். இதுதான் முக்கியம், இது முக்கியமான சத்தியம். பிரிந்து வாழுதல், வித்தியாசத்தை நம் வாழ்க்கையில காட்டணும், அங்கதான் வித்தியாசம் நம்முடைய பாதுகாப்பில் கிடைக்கும். இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். இந்த கடைசி காலத்திலும் பிசாசு ஏராளமானவர்களை ஆராதனை என்ற பெயரிலே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆராதனை என்ற பெயரில் பிசாசு நிறைய வாலிப பிள்ளைகளை பாவத்திற்குள் கொண்டு போகிறது. பரிசுத்தம் பேசப்படாமல் ஆராதனை மட்டும் செய்யப்பட்டு அந்த இடத்தில் ஆண்டவருக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம். ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் நாங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மற்றவர்களையும் எச்சரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் கண்களுக்கு முன்பாக ஏராளமானவர்களை இந்த கடைசி நாட்களில் பாவம் செய்தாலும் பரவாயில்லை என்ற உபதேசங்களை பிசாசு கிளப்பி விடுகிறான். அப்பா, எங்கள் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டு விட்டபடியினால் எங்களுக்கு தண்டனை இல்லை என்று போலியான ஒரு உபதேசத்தை பிசாசு கொண்டு வருகிறானே. ரத்தம் பூசப்பட்டு விட்டால் நான் நல்லவனா கெட்டவனா என்பதை கர்த்தர் பார்ப்பதில்லை என்ற ஒரு தவறான உபதேசத்தை, பரிசுத்த குலைச்சலான ஒரு உபதேசத்தை பிசாசு கொண்டு வருகிற காலத்தில் தேவரீர் உம்முடைய ஜனத்தை நீங்க பாதுகாப்பதற்காக சோத்திரம். ஒருவரும் இப்படிப்பட்ட இடத்தில் வஞ்சிக்கப்படாதபடி அந்த தவறான இடங்களை விட்டு ஜனங்கள் வெளியே வருவார்களாக. இந்த தவறான நபர்கள் தவறான போதனைகளை விட்டு ஜனங்கள் வெளியே கொண்டு வரப்படுவார்களாக. ஆண்டவர் காத்து கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, நீங்க மகிமைப்படுங்க. துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரியும், அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரி.